ஆஸ்திரேலியாவில் பாதுகாப்பான ஆனால் திறமையான முறைகளை பயன்படுத்தி அதன் எதிர்கால நீர் விநியோகத்தை பாதுகாக்க வேண்டுமென நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் மறுசுழற்சி மூலம் பெறப்படும் தண்ணீரை மக்களை பயன்படுத்த வைப்பதென்பது ஒரு சவாலாகும். தண்ணீரை மறுசுழற்சி செய்யும் புதிய பொறிமுறைகள் பற்றிய அறிக்கை ஒன்றினை ATSE எனப்படும் தி ஆஸ்திரேலியன் அகாடமி ஆஃப் டெக்னாலஜிக்கல் சயின்சஸ் அண்ட் என்ஜினியரிங் என்னும் அமைப்பு கடந்த புதனன்று வெளியிட்டுள்ளது. டிரெக்ட் பொட்டபிள் ரீயூஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நேரடியாக அருந்தக்கூடிய மறுபயன்பாட்டுக்கு உகந்த நீரானது வீட்டிலுள்ள கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நேரடியாக குடிநீர் விநியோகத்துடன் இணைத்துவிடும் முறை பற்றிய அறிக்கையே அதுவாகும். தற்போது ஆஸ்திரேலியாவின் பல பாகங்களில் தண்ணீரானது சுத்தப்படுத்தப்பட்டு மீள் பாவனைக்காக குடிநீர் தேக்கங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பெருகிவரும் மக்கள் தொகை, வறட்சியான காலநிலை போன்ற காரணிகளினால் ஆஸ்திரேலியாவின் எதிர்கால தண்ணீர் விநியோகங்களை சமாளிப்பதில் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு புதிய முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் ஆஸ்திரேலியன் வாட்டர் ரீசைக்ளிங் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் தலைவர் மார்க் ஓடோனிக் அவர்கள்.
The future climate predictions released by the Bureau of Meteorology show a significantly drying climate around Australia. And in fact, Australia's had more than 10 significant El Nino events over the last 10 years. Water recycling is definitely going to be one component that Australia will need to secure our future water supply.
கடந்த முறை ஏற்பட்ட கடும் வறட்சியின் போது தண்ணீர் விநியோகத்திற்கு ஏற்பட்ட திண்டாட்டமே மாற்று தண்ணீர் விநியோகம் பற்றிய ஆய்வை மேற்கொள்ள வைத்தது. நேரடியாக அருந்தக்கூடிய மறுசுழற்சி முறைமையில் தண்ணீரை மாற்றும் திட்டங்களை உகந்த இடங்களில் நிறுவி மக்களுக்கு எந்தவித விசனமும் இன்றி அவற்றை அவர்கள் பயன்படுத்த தூண்ட வேண்டும் என்கிறார் அந்த அறிக்கையின் முன்னணி எழுத்தாளர் டாக்டர் ஸ்டுவர்ட் கான்.
What I'm keen to make sure is that we don't end up in a situation like 2006 in Toowoomba, where you have the climate cycle, you have the problem hitting you first, and then you're really making major decisions on the run, trying to bring the community along with you at the same time.
குயின்ஸ்லாண்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்ட ஆண்டான 2006 கூட டூவூம்பா மக்கள் கழிவு நீரில் இருந்து குடிநீர் தயாரிக்கும் திட்டத்திற்கு எதிராகவே வாக்களித்தனர். டூவூம்பா திட்டமானது கழிவு நீரை சுத்திகரித்து மறுசுழற்சி செய்து நீர்நிலைகளிலுள்ள சாதாரண நீருடன் இணையச் செய்து பின் மீண்டும் அவற்றை பயன்பாட்டிற்கு முன் சுத்திகரித்தலாகும். இத்திட்டத்திற்கு எதிராக 2006 டூவூம்பா மக்கள் வாக்களித்தமையே தமது புதிய திட்டத்திற்கான ஒரு காரணம் என்கிறார் டாக்டர் கான். அத்துடன் சுழற்சி முறைமையிலான தண்ணீரை அருந்துவதில் மக்களுக்குள்ள ஓர் அருவறுப்பான உணர்வே இந்த 2006 டூவூம்பா எதிர்ப்பிற்கான காரணமாகச் சொல்கிறார் டாக்டர் கான்.
And one of the problems is that people were saying, well, if this water is so pure, you've gone through microfiltration, reverse osmosis, advanced oxidation, chlorination, you have this water up to a very, very high level, and then you go and drop it back out into the environment, into a muddy reservoir where you've got cattle walking around up to their knees, what's going on here? Maybe your confidence in the purity of that water and the reliability of that treatment plant is not as high as you're suggesting. And in fact, the research that we've seen come from the US is that people do think that there is a message there that does make more sense to be able to say, if we're investing this energy and money into treating this water into such a high level, why do we need to throw that all away and start again?
மக்கள் மத்தியில் தற்போது சுழற்சி முறைமையிலான தண்ணீர் பாவனைக்கு வரவேற்பு அதிகரித்து வருவதாக அமெரிக்க ஆய்வுகள் தெரிவிப்பதாகச் சொல்கிறார் டாக்டர் கான். ஆஸ்திரேலியாவில் அதிகளவான தண்ணீர் தற்போது கிடைப்பதால் மக்கள் அவற்றை ஒருமுறை பயன்படுத்திவிட்டு பின்னர் குழாய்கள் மூலம் கழிவு நீராக கடலினுள் அனுப்பிவிடுகின்றனர். தற்போது ஆஸ்திரேலியர்களும் தண்ணீரை மீள் உபயோகிக்கும் காலம் வந்துவிட்டது. ஆனால் அவற்றை நேரடியாக அருந்தக்கூடிய தண்ணீராக மாற்ற மாற்றுத் திட்டங்களை உபயோகித்தால் அதிக செலவாகும் என்கிறார் டாக்டர் கான்.
We can recover it at much lower energy and at much lower cost than doing things like seawater desalination and direct potable reuse, actually taking that water like Sydney's seawater desalination plant does now, taking water from an advanced water treatment plant and piping that directly into a distribution system at the bottom of the catchment rather than piping it all the way back up the hill to, say, Warragamba Dam or in Brisbane, Lake Wivenhoe. It's, in my opinion, inevitable and universal, not just in Australia but around the world. I might be talking 60, 70, 100 years away, but it's certainly the way that all water supply systems will need to go at some point.